நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், ஜெயபிரகாஷ் நல்லுசாமி ஆகியோர். கிரிமியாவை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இணைக்க கிரிமியாவின் பிராந்திய நாடாளுமன்றம் அதிகப்படி பெரும்பான்மை வாக்குகளால் வாக்களிச்சிருக்கிறது. அடுத்த 10 நாட்களில் மக்கள் மத்தியில் கருத்தறையும் வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படும் போது ரஷ்ய மொழி பேசும் பெரும்பான்மை மக்கள் இந்த திட்டத்தை அங்கீகரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாக்கெடுப்பு சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டுள்ள உக்ரைனின் இடைக்கால பிரதமர் அசெனி யட்சனியுக்கே இதனை உடனடியாக நிராகரித்திருக்கிறார்.
இதற்கிடையே ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுக்கான OSCE அமைப்பைச் சேர்ந்த சுமார் 40 ராணுவ கண்காணிப்பாளர்களை உக்ரைனின் கிரிமியா பிராந்தியத்துக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. தலைநகர் கியேவில் பேசிய கண்காணிப்பாளர் ஒருவர், கிரிமியாவில் அமைதி தெரிவது போல தோன்றினாலும் அங்கு கள நிலைமை கொதித்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறினார்.
The situation might seem quiet, almost normal if you go to the streets. However, it's extremely tense.
ஆயுதங்களின்றி சென்ற இந்த கண்காணிப்பாளர்களை கிரிமியாவில் இருக்கின்ற தடுப்பு சோதனை சாவடி ஒன்றில் வைத்து ஆயுதாரிகள் தடுத்து நிறுத்தியதாக ராஜதந்திரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
உக்ரைன் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டை சிதைத்தவர்கள் என்று கருதப்படும் ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் அமெரிக்காவில் வைத்திருக்கும் சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும், அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய விசா நுழைவு அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட மாட்டா என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. கிரிமியாவுக்குள் ரஷ்ய ராணுவம் படை நடப்பு மேற்கொண்டமைக்கு பொறுப்பானவர்களை தண்டிக்கும் உத்தரவு ஒன்றில் அதிபர் ஒபாமா கைச்சாத்திட்டிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜோன் கெரியும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவும் ரோமில் மேலும் பேச்சுக்களை நடத்தும் வேளையில் வாஷிங்டனிலிருந்து இந்த அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது.
யுக்ரைன் குழப்ப நிலைமைகள் தொடர்பான அவசர மாநாட்டுக்காக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பிரசல்ஸில் கூடுகின்றனர். கிரிமியாவில் ரஷ்யாவின் ராணுவ தலையீட்டை எதிர்கொள்வது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிளவுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளன. இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சில கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் கூறுகின்றன. ஆனால் ஜெர்மனி ரஷ்யாவுடன் கொண்டிருக்கின்ற நெருங்கிய பொருளாதார உறவு காரணமாக உக்ரைன் மீது பொருளாதார தடை கொண்டு வரக்கூடாது என்று உள்நாட்டு அழுத்தங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது.
BBC தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கிரிக்கெட் ஆட்டம் ஒன்றின் போது பகையாளி நாடான பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள், கரகோஷம் செய்தார்கள் என்பதற்காக உத்தரப்பிரதேஷ் பல்கலைக்கழகம் ஒன்றில் படித்து வந்த காஷ்மீர் மாணவர்கள் சிலர் மீது தேச துரோக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
உன்கா ஜோ அமல் தா வோ முனாசிப் நீ தா உன்னை புற பாகிஸ்தான் நாரே லகாய் ஓர் உன்னோட ஹோஸ்டல் கி ப்ராப்பர்ட்டி கோ பி டேமேஜ் கியா வஹா ஜி நாரே லகனே சே தூசரே ஜோ ஹோஸ்டல்ஸ் ஆஸ்பாஸ் கே தே உன் பச்சோ மே குச் நாபசந்தீதி குச் குஸ்ஸா பைதா ஹுவா.
பிரிட்டனில் சமய வழக்கங்களுக்காக மிருகங்களை வெட்டும்போது மனிதத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று நாட்டின் மூத்த மிருக மருத்துவ அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். முஸ்லிம்கள் அல்லது யூதர்களின் இறைச்சி சந்தைகளுக்காக மிருகங்களை வெட்டும்போது முதலில் உணர்விளக்கச் செய்துவிட்டு மிருகங்கள் வெளியே உணராதபடி அவற்றை கொல்ல வேண்டும் என்று பிரிட்டனின் மிருக மருத்துவ சங்கத்தின் தலைவர் கூறியிருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
மலேசியாவில் தமது வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்த இந்தோனேஷிய பெண்ணொருத்தியை கொலை செய்த குற்றத்திற்காக மலேசிய தம்பதிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஃபாங் மெங் டியூயன் ஆகிய கணவன் மனைவியும் பணிப்பெண் இஸ்திரி கொம்ரியாவுக்கு உணவு வழங்காமல் மருத்துவ உதவியும் தராமல் 2011 ஆண்டில் அவளை கொன்றதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த இளம்பெண் பட்டினி போடப்பட்டு இறந்ததால் இறக்கும் நேரத்தில் அவளுடைய இடை வெறும் 26 கிலோவாக மட்டுமே இருந்தது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
இந்தியாவில் காணாமல் போன 11 வயது பையனொருவன் காவல்துறையினர் அனுப்பியிருந்த வாட்ஸ்அப் குறுந்தகவலை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான். பையனின் நிழற்படத்தை காவல்துறையினர் இந்த குறுந்தகவல் முறையில் பிரதேசத்தின் கைத்தொலைபேசிகளுக்கு அனுப்பியிருக்கின்றனர். ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் அந்த பையனை அடையாளம் கண்டு காவல்துறைக்கு வாட்ஸ்அப் குறுந்தகவல் மூலம் அறிவித்திருக்கிறார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.